கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் வருவதாக. கடந்த வாரத்திலும் நம் புது சிருஷ்டியின் புஸ்தகத்தில் 6வது பாடத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு சபை கூடி வருதல். சபை கூடி வருதல் பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அதாவது இந்த புது சிருஷ்டியின் அமைப்பில் நாம் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டிகளாக இருக்கும் பொழுது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக சபை கூடுதல் நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சபை கூடுதல் அதில் என்னென்ன மாதிரியான காரியங்கள் நாம் நிறைவேற்றணும், இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்கிற பகுதி தமிழ் புஸ்தகத்துல பக்கம் எண் 399 425 வரைக்கும், அதாவது 399 பக்கம் வரைக்கும் தமிழ் புஸ்தகத்துல இருக்கிற பகுதியை நாம் தியானிக்க போறோம். ஒரு 26 பக்கம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிட்டே போறார். நம்ம அதுல இருந்துட்டு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நாம் எடுத்துட்டு உங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கிறோம். சபை கூடுதல் வருதல் பற்றிட்டு வசனம் நீங்க படிக்கலாம். எபிரேயர் 10:25 வசனம், ஆமாம். அப்போ சபை கூடி வருதல் ஒரு புது சிருஷ்டிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்று இங்கே நம்ம அப்போஸ்தல் பவுலினுடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். அநேகர் விட்டு விடுகிறாங்க, ஆனா அப்படி நம்ம விட்டு விடக்கூடாது, நம்ம புத்தி சொல்லணும். ஏன்னா நாளானது ரொம்ப சமீபத்து வருது. இது அவருடைய நாட்கள் அவர் சொல்றார். நம்ம அதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம இருக்கும் பொழுது அப்ப இந்த சபை கூடி வருதல் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் நம்ம தியானிக்கணும். அப்போ சபை கூடி வருதலை பற்றி ஏன் இவ்வளவு முக்கியமா அப்போஸ்தல் பவுல் சொல்லணும்? நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து கூட சொல்றார் மத்தேயு 18:20 வசனத்துல, அதே
ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார்.
ஆமாம். அப்போ அந்த ஐக்கியம், அந்த சபை கூடி வருதல் எவ்வளவு விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான விஷயம், அது நம்ம கர்த்தருடைய வார்த்தையில கூட நம்ம படிக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? சபை கூடி வருதலுடைய நோக்கம் எதற்காக நாம் இப்படி சபை கூடி வரணும், சகோதர ஐக்கியத்துல நாம் இருக்கணும் அப்படி நாம் சொல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆறுதல், தேர்தல், வழி நடத்துதல், போதனை, போஷிப்பு, இதெல்லாம் இருந்து நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு ஐக்கியம் அல்லது சபை கூடுதல் நமக்கு மத்தியில இருக்கணும் என்று கர்த்தர் இயேசு அப்புறம் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஐக்கியங்கள், இந்த சபை கூடுதல் எல்லாமே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதத்துல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் மேம்படுவதற்கு ஏதுவாக இருக்கணும். இந்த நோக்கத்துல தான் அங்க நமக்கு கொடுக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த சபை கூடி வருதல் அல்லது ஐக்கியம் நம்ம பார்க்கிற சகோதர சகோதரிகளை சில சமயங்கள்ல சில பேர் அந்த மாதிரி நம்ம வசனத்திலே பார்க்கிறோம், அநேகர் விட்டு விடுகிறது போல. ஒருவேளை யாராகிலும் சகோதரனோ சகோதரியோ இந்த சபை கூடி வருவதெல்லாம் வந்து தவிர்த்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் மிகவும் தவறான ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு வசனம் இங்க கூட கோட் பண்றார் பிரதர் ரசில், 1 Yohan 4:20 நம்ம பாக்குறோம். வசனம் படிங்க,
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்?
ஒரு சின்ன விஷயம் எடுத்து காமிக்கிறார். எப்படி ஒரு சகோதரன் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய சொந்த சகோதரனை அவர் பகைக்கிறார்னா அவர் பொய்யன். அவரு என்ன பேசுறாரு என்ன செய்யறாருங்கிறது அவர் புரிந்து கொள்ளல. அதே போலதான் நம்முடைய லைஃப்லயும் நம்முடைய வாழ்க்கையிலும் நான் பிரதர்ஸ் மேல அன்பா இருக்கிறேன், தேவன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதே சமயத்துல அந்த கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள் கூடுகிற அந்த இடத்திற்கு வருவதற்கு யோசிச்சாங்கன்னா அப்போ அவங்க கூட ரொம்ப தவறான ஒரு கண்ணோட்டத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த சபை கூடி வருதல் மிகவும் முக்கியம் ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும். இது வந்துட்டு பிரதர் ரசல் பேசும் போது மனிதனுடைய சுபாவத்தை கம்பேர் பண்ணி எடுக்கிறார். மனிதன் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது என்ன மாதிரி ஒரு சுபாவம் வச்சுதான் சிருஷ்டிச்சிருக்கிறாருன்னா, ஒரு மனுஷர் இன்னொரு மனுஷரை எப்பயுமே சார்ந்து இருக்கிறதுக்கு அவரு அந்த சுபாவம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் நம்பி ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் ஐக்கியத்துல இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஆறுதலை இன்னொருத்தரை தேடக்கூடிய ஒரு சுபாவத்துல தான் மனிதன் வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அதனால்தான் நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றோம், இனம் இனத்தை சேரும். அதே பழமொழி கோட் பண்றார் பிரதர் ரசல். அப்போ ஏன் இனம் இனத்தை சேர்னா அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம். அப்ப மனுஷன் இயற்கையாகவே இன்னொரு மனுஷனை சார்ந்து இருக்கணும். சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு புது சிருஷ்டி எப்படி இருக்கணும் அதுதான் சொல்றாரு. கண்டிப்பா இன்னொரு புது சிருஷ்டியை அவர் சார்ந்து இருக்கணும். அப்ப ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டியை சார்ந்து இருக்கும் போது அதற்கு வாய்ப்பு எங்க தான் கிடைக்கும்? சபை கூடி வருதுல தான் அங்க கிடைக்கும். அப்ப இது யாராவது வெறுக்கிறாங்க இல்லாட்டி இந்த சபை கூடி வருதுல வந்துட்டு தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு வகையில ஏதோ சில விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய குறை இருக்குதுன்னு தான் அர்த்தம். இல்லாட்டி ஆவிக்குரிய நோய் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகள் நாலு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில போகிறதுக்கு நமக்கு மனசு வரல, நாமளும் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது இங்க நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஸ்பிரிச்சுவலா வி ஆர் நாட் ஹெல்த்தி, நம்ம வந்துட்டு ஆரோக்கியம் உள்ளவர்களா இல்ல, ஸ்பிரிச்சுவலா நாம வந்துட்டு சிக்கா இருக்கோம். அதாவது ஆவிக்குரிய ரீதியில நாம சில நோய் வாய்ப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை அந்த நோய் நமக்கு இருக்குதுன்னு தெரியாம கூட இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இது வந்துட்டு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்ல. இதுதான் நமக்கு அங்க இது நாம புரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப கண்டிப்பா மனுஷனுடைய சுபாவமே தேவன் அப்படி வச்சிருக்கும் பொழுது புது சிருஷ்டிகள் கூட அப்படித்தான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மேன்மேலும் அந்த புது சிருஷ்டிகளை வளரணும்னா, அப்ப இந்த மற்ற புது சிருஷ்டிகளோட அந்த ஐக்கியம் அந்த சபை கூடி வருதல் நமக்கு அங்க ரொம்ப முக்கியமா அங்க இருக்குது. நம்ம பாக்குறோம் ஏன் வந்துட்டு சில பேர் அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை என்ன காரணமா இருக்கலாம், யாரோ ஒரு சகோதரனோ சகோதரியோ தேவனே இப்படி நமக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு அருமையான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி வைக்கிறார் சபை கூடி வருதல். ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் சிலர் வந்துட்டு சபை கூடி வருதலை தவிர்க்கிறாங்க, அதைய விரும்புறது இல்லைன்னா என்ன காரணமா இருக்கலாம்? அப்போ அதை கொஞ்சம் பிரதர்சல் தியானிச்சு பார்க்கும் போது அவர் சொல்றார், ஒருவேளை அவங்களுக்குள்ள அவங்க இந்த மாதிரி சில எண்ணங்கள் வச்சிருக்கலாம். என்ன மாதிரி எண்ணங்கள்னா, சபையில் இருக்க மற்ற சகோதரர்கள் இல்லாட்டி மற்ற சகோதரிகளை விட ஒரு சகோதரன சகோதரியோ தன்னை வந்துட்டு மேலாக நினைச்சிருப்பாங்க. அவங்கள விட நாம, புரியுதுங்களா? அதாவது தங்களை நினைக்கிறதுக்கும் மிஞ்சி தங்களை நினைச்சு கொள்ளுவாங்க, மிதமிஞ்சி நினைச்சுக்கிறது. மற்றவர்களெல்லாம் நமக்கு கீழானவர்கள் தான். நாம் அங்க போய் அவங்களுக்கு மத்தியில ஒரு நாலு விஷயம் கத்துக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு நாம சிறியவர்கள் கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய பெருமை இல்லாத்தி மேட்டிமை, இந்த காரியங்கள் ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ இருக்கும் போதுதான் அவர்கள் வந்துட்டு மற்ற சகோதரர்களுடைய ஐக்கியத்தை விரும்பாம இந்த சபை கூடி வருதல வந்துட்டு அவர்கள் விட்டு விடுறது நம்ம பார்க்கணும். இதுதான் காரணமா இருக்கு, வேற எந்த காரணமும் அங்க இருக்க முடியாது. ஆனா சில சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம ஸ்பிரிச்சுவலா நாம நல்லா இல்ல, பரிசுத்த ஆவியே நமக்கு இது இல்ல அப்படிங்கறதுக்கு ஒரு இண்டிகேஷன். அது வேற சப்ஜெக்ட்ல நாம பார்த்தோம், அதை நிச்சயமா உங்களுக்கு இங்க லிங்க் பண்ணி காமிக்கிறோம். ரசல் மற்ற ரீப்ரின்ஸ்ல எழுதும் போது அழகா சொல்றாரு, நீங்க எப்படி ஸ்பிரிச்சுவலா சிக்கா இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சுக்கலாம், நீங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்கிற நீங்க கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு நோய்க்கு ஒரு அறிகுறி இருக்குது இல்லைங்க. அப்ப நீங்க எப்படி ஆவிக்குரிய வகையில நோய் வாய்ப்பட்டிருக்கிறீங்க நீங்க கண்டுக்கலாம்னா, அந்த அறிகுறிகளில் ஒன்று தான் என்னன்னா, மற்ற சகோதரர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு உங்க மனசு ஒத்துக்காது. அப்பயே அது சிம்டம் நீங்க புரிஞ்சுக்கலாம், நம்ம வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா ஆரோக்கியமா இல்ல, நாம ஏதோ தவறுகள் செஞ்சிருக்கிறோம், தேவனுக்கு விரோதமானது செஞ்சுட்டு தேவனிடத்துல ஐக்கியப்படாம அவரிடத்துல நம்ம குற்றங்களை குறைகளை நாம ஏறெடுக்காம கிருபாசன தண்டியில சேராம இப்படிப்பட்ட சில காரியங்கள்னால நாம அந்த பரிசுத்தாவியை இழந்துட்டு கம்மியா பெற்றுக்கொண்டு நாம இருக்கிறோம். அதனால்தான் அந்த ஆவியில வழி நடத்தப்படுற மற்ற சகோதர சகோதரிகளுக்கு பத்தியில போருக்கு நம்ம மனசு கேட்க மாட்டேங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நினைச்சுமா உங்களுக்கு நினைவுக்கு வந்தனால நான் இங்க கோட் பண்றேன். ஆனா இந்த மாதிரி ஒரு மேலான எண்ணம், அதாவது என்ன சொல்லலாம், ஒரு ஆவிக்குரிய பெருமை ஆவிக்குரிய மேட்டிமை தான் காரணமா இருக்கும் யாராவது ஒருத்தர் சபை கூடி வருதலை விட்டு விட்டாங்கன்னா. ஆனா இப்படிப்பட்டவங்களை பத்தி சொல்லும் பொழுது நாம அவங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்தி சொல்லணுமாமா, என்ன சொல்லணுமாம்னா, தேவனுடைய வார்த்தைகள்ல அவருடைய வசனத்துல இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு எந்த விதமான வாக்கு தத்துவங்களும் தேவன் தரல. தேவன் கொடுத்திருக்கிற அநேக வாக்கு தத்துவங்கள்ல சபை கூடி வருதலை விட்டு விடுகிற ஒருத்தருக்கு ஒரு பங்கும் இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னா வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அப்போ பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனா தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ரொம்ப சிம்பிள் வசனம். அப்ப அந்த வசனத்தின் படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறார்னா, அப்ப சொல்லும் போது அழகா சொல்றார், இந்த ப்ராமிசஸ்ல அவங்களுக்கு ஒரு பங்குமே இல்லை. அப்ப எவ்வளவு முக்கியம் நம்ம அங்க பார்க்கணும். சில சமயங்களில் இதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்லப்படுது, அவர்கள் ஆவிக்குரிய பெருமை மாத்திரம் உள்ளவர்களா இருந்து சபை கூடி வருதுல விட்டு விடுறவங்களா இருக்க மாட்டாங்க. இன்னும் சில காரணம் என்னன்னா, அவர்கள் பொதுவாகவே தேவனுடைய வார்த்தைகள் மேல அவங்க வாஞ்சி இல்லாதவர்களா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு புது சிருஷ்டி, அவருக்கு ஆகாரம் வசனங்கள் தான். ஆனா அந்த வசனங்கள் அவரை உட்கொள்ளாம இருக்கும் பொழுது தானாகவே என்ன வந்துடும், தங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில தொய்வு அங்க வந்துடும், அப்போ இழைப்பு அங்க வந்துடும். அப்போ இது என்னன்னா, தேவனுடைய வார்த்தைய வாஞ்சியோடு தேடாதவர்களா இருப்பாங்க, இல்லாட்டி அந்த வார்த்தைய விலக்கி வைக்கிறவங்களா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது வரைக்கும் நாம என்னதான் பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சபை கூடி வருதல் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையில, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில சபைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம், ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக வழிகாட்டியாக தேற்றுகிறவர்களாக இருந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைவதற்கு ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த சபை கூடி வருதல். அப்ப இதை நம்ம ஒருபோதும் தவற விடக்கூடாது, ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு சில காரணங்கள் நம்ம சொல்லுவோம், சின்ன சின்ன காரணங்கள். ஆனா அந்த சின்ன சின்ன காரணங்கள் இதெல்லாம் நம்ம இங்க சொல்லுவதற்கே எங்க இடமில்லை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சபை கூடி வருதனுடைய நோக்கம் வேதத்துல என்ன மாதிரி இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது மற்ற காரணங்கள் நம்ம பேசுறதுக்கு அங்க இடமே அங்க இல்லத்தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு விஷயம் வேணா சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். சில சமயங்கள்ல கல்யாணம் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, சில நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து போவோம், மிஸ் பண்ணவே மாட்டோம். அது யாருதான் வேணா இருக்கலாம். ஆனா எதுக்கு நம்ம சிம்பிளா ஓகே சொல்லிடுவோம்னா, சபை கூடி வருதலுக்கு பரவாயில்ல இன்னைக்கு போகாட்டி இருந்துக்கலாம். அப்ப இது வந்துட்டு இன்னைக்கு நாம ரொம்ப சீரியஸா திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் புது சிருஷ்டியின் காரியங்கள்ல பிரதர் பேசிருக்கிறார் சொல்லும் பொழுது, ஒரு புது சிருஷ்டி ஒரு நாள் சபைக்கு வரலன்னா அவரு ஒரு வாரத்துக்கு சாப்பிடலன்னு அர்த்தம். அப்போ ஒரு வாரத்துக்கு சாப்பிடலன்னா அவர் எவ்வளவு பலவீனம் ஆயிடுவார் அவருக்கு தான் தெரியணும். அப்போ சபை கூடி வருதல் மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதுதான் இங்க நமக்கு சொல்றார். அப்போ இங்க இன்னும் கூட சில பாயிண்ட்ஸ் பேசுறார், ஆனா அது நான் ஸ்கிப் பண்றேன். ஏன் ஸ்கிப் பண்றேன்னா, நான் லைட்டா பேசிட்டு கொள்ளலாம். அதாவது இப்போ பெயர் சபைகள்ல, அதாவது இந்த நம்மளுடைய சபை கூடி வரதுல கண்டிப்பா நம்ம யாரையும் சேர்த்து கூடாது அப்படின்னா, உலக ஜனங்களை அங்க சேர்த்துக்க கூடாது. ஏன்னா உலக ஜனங்கள் அவங்க கூடி கொள்வதற்கும், இல்லாட்டி கிறிஸ்டன்டம் பெயர் சபையில் இருக்கிறவங்க அவங்க கூடி கொள்வதற்கும் அவங்களுக்குரிய கூட்டங்கள் இருக்குது. நம்முடைய சபை கூடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கான்சக்ரேட்டட் மெம்பர்ஸுக்கு, நம்முடைய மீட்டிங்ஸ்ல நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு அங்க தேவன் சொல்றார். அதற்காக மற்றவங்க எல்லாரையும் நம்ம தவிர்க்கணுங்கிறது அர்த்தம் இல்ல. ஒருவேளை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் நம்முடைய ஐக்கியத்துல வந்துட்டு நமக்குள் இருக்கக்கூடிய அன்பு, நமக்குள் இருக்கக்கூடிய குணலட்சணங்களை பார்த்து அவர் கூட தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு கூட நம்ம நம்முடைய மீட்டிங்ஸ் நாம அனுமதிக்கலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்ல. ஆனா ரொம்ப முக்கியமா இந்த சபை கூடி வருதல் தேவனிடத்துல உடன்படிக்கை செஞ்சு இருக்கக்கூடிய புது சிருஷ்டிகள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சபை கூடி வருதல் எப்படி அப்படியெல்லாம் நம்ம செய்யலாம் இல்லைங்களா, என்னென்ன மாதிரி மீட்டிங்ஸ் நாம வைக்கலாம், என்னென்ன மாதிரி ஐக்கியம் நாம வச்சு கொள்ளலாம், அதுல என்னது சட்டத்திட்டங்கள் இருக்குதா, கடைபிடிக்க வேண்டியது ஏதாவது இருக்குதா, இப்படி நம்ம ஒருவேளை ஒரு கேள்வி கேட்டோம் என்றால், பைபிள்ல தேவன் நமக்கு இப்படித்தான் மீட்டிங் நடக்கணும், அப்படித்தான் மீட்டிங் நடக்கணும், ஒரு ஆராதனை இந்த ரீதியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்போ வேதத்துல நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்திட்டங்கள் தேவன் நமக்கு கொடுக்கல. ஆனா முழுவதுக்கும் முழுவதும் என்ன பண்றாருன்னு, தேவன் நம்முடைய தெளிந்த புத்திக்கு அவர் விட்டுடுறார். இந்த விஷயங்கள் எல்லாம் அன்பில தாழ்மையில நீங்கள் உங்களுக்கு பரிசுத்தாவி வழி நடத்துகிறபடி இந்த ஒரு சபை கூடுதல நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். அதற்கு விசேஷமான சட்டத்திட்டங்கள் வசனத்துல அங்க தேவன் கொடுக்கல. ஆனா கிறிஸ்துவின் சாயல்ல நம்ம ஒருவொருத்தரும் வளர்வதற்கு ஏதுவான மடி நம்முடைய மீட்டிங்ஸ் நாம அமைத்துக் கொள்வது நமக்கு அங்க மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. சரி, எப்படி நம்முடைய மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கலாம்? இப்போ ஒரு ஒரு மீட்டிங்கும் எப்படி இருக்கணும், என்னென்ன மாதிரி மீட்டிங் நாம வச்சுக்கொள்ளலாம்னு சில பிரதர் சில விஷயங்கள் நமக்கு அங்க சொல்றார். அப்போ சொல்லும் போது பொதுவா ஒரு மீட்டிங்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நம்ம ஒரு எல்டர் இல்லாட்டி ஒரு மூணு எல்டர் இல்லாட்டி ஒரு நாலு எல்டர் இவங்களே தொடர்ந்து பேசுற மாதிரியான ஒரு முயற்சி ஒரு பழக்க வழக்கத்தை நாம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு சிலரே பேசிட்டு இருக்கிற மாதிரி நம்முடைய ஐக்கிய கூட்டங்கள்ல நாம பழக்கம் ஏற்படுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்துட்டு நமக்கு நன்மையா அமையறதுக்கு நன்மையா அமையறது இல்லை. ஏன்னா அப்போ இங்க நம்ம சொல்லும் பொழுது சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நாம் அந்த ஒரு வாய்ப்பு வழங்கணும். இதெல்லாம் சகோதரர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், சும்மா கேட்டுட்டு போற விஷயம் இல்லை. ஒரு சிலரே பேசிட்டு இருக்கிறது என்று சொல்லுவது அது ஒரு ஆரோக்கியமான முறை அல்ல. ஒரு புது சிஷ்யன் அமைப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி அடைவதற்கு ஒரு சிலரே பேசிட்டு இருக்கிறது நாம் அனுமதிக்க கூடாது. இருக்கிற எல்லாருக்குமே சில வாய்ப்புகள் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அழகா பிரதர் ரசூல் சொல்றார், நமக்கு தெரியாது சபையில் ஒரு சிறு சகோதரனா இருக்கலாம், ஆனா அவருடைய ஒரு சில வார்த்தைகள் சிலருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவைகளா அமையும். ஒருவேளை அவர் பரிசுத்த ஆவில நிரம்பி தேவனுடைய சித்தம் அறிஞ்ச ஒரு சகோதரனா இருந்தா, அவர் எவ்வளவு சிறியவரா இருந்தாலும் சரி, சிறியவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை பெரிய லெக்சர் கொடுக்க முடியாது, அவனால பெரிய போதனை கொடுக்க முடியாது. ஆனா ஒரு 10 நிமிஷம் பேசலாம், ஒரு 30 நிமிஷம் பேசலாம் இல்லைங்களா. ஒரு நல்ல லாங்குவேஜ் பேச மாட்டான், நல்ல பாஷை இருக்காது, தெள்ள தெளிவா பேச மாட்டான், பரவாயில்ல. ஆனா நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி இருக்கிற சகோதரர்கள் மூலம் கூட தேவன் சபைக்கு ஏற்ற விஷயங்கள் கொடுப்பார். அப்போ ஒருத்தரே பேசிட்டு இருக்கிறது நம்ம சொல்லும் போது அது ஏற்ற ஒரு முறை அல்ல. அப்ப எப்படி இருக்கணும் சொல்லும் பொழுது, ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் வேத வசனங்களை வியாக்கியானம் பண்ணலாம், இன்னொருத்தர் ஜெபம் பண்ணலாம், இன்னும் சிலர் துதிக்கலாம், இன்னும் சிலர் பாட்டு தேவனை துதிக்கக்கூடிய பாடல்கள் வந்துட்டு அவங்க பாடலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒருத்தரே செய்யக்கூடாது. பொதுவா நம்ம இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கிறோம். இப்ப நம்முடைய ஆராதனை எடுத்துட்டோம் சொன்னோம்னா மூப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். ஆனா அதற்கப்புறம் காரியங்கள் பார்க்கும்போது ஒரு ஒருத்தரும் தங்கள் தங்கள் பங்கு செய்யறாங்க இல்லைங்களா. ஒரு பிரதர் வந்துட்டு ஜெபம் பண்றார், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நம்ம பாட்டு படிக்கிறோம், ஒருத்தர் விசுவாச பிரமாணம், ஒருத்தர் சப்ஜெக்ட், அப்புறம் ஒருத்தர் அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் மறுபடியும் சபை மூப்பர் வந்துட்டு கடைசியா முடிச்சு வைக்கிறார். அப்போ இந்த எக்ஸாம்பிள் தான் இங்க சொல்றார். அதனால இதை நம்ம ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராவா இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்கிற விஷயம் நம்முடைய நம்முடைய நடவடிக்கை நம்முடைய நடைமுறையில இருக்குது. நம்ம பாக்குறோம் அந்த ஆராதனை அப்படின்னு வரும் பொழுது அந்த ஆராதனையில ஒரு ஒரு சகோதரனுக்கு ஒரு பங்கு நாம கொடுக்கறோம். கண்டிப்பா அப்படித்தான் இருக்கணும். அதுதான் ஒரு ஒரு நல்ல ஒரு மீட்டிங் இருக்கணும். ஏன்னா பொதுவா இது இது மாதிரி காரியங்கள் பெயர் சபைகளை செய்யறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் யாரே செய்வார், அந்த கவுன் போட்டிருக்கிறவரே செஞ்சு முடிச்சிடுவார். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார், அவர் தான் முடிச்சு வைப்பார். அப்போ மற்றவங்களுக்கு வாய்ப்பே இல்லை, மற்றவங்க வருவாங்க கேட்பாங்க காணிக்க போடுவாங்க போயிட்டே இருக்கும். ஆனா கிறிஸ்துவின் சபையில நம்ம பாக்குறோம் அப்படி இல்ல. ஒரு ஒருத்தருக்கும் நம்ம அந்த வாய்ப்புகள் வந்துட்டு நம்ம அங்க கொடுக்கணும். இங்க இன்னும் கூட சில விசேஷமான காரியங்கள் சொல்ற. பொதுவா நம்ம மீட்டிங்ஸ்ல நம்ம வாட்டுக்கு பாட்டி நம்ம வாட்டுக்கு நோட் பண்ணிடுவோம் இல்லைங்களா. அப்ப அரேஞ்ச் பண்ண போது பிரதர் வந்துட்டு அங்க பாட்டு எழுது. ஆனா உண்மையில எப்படி இருக்கணும்னா சில சில வாய்ப்புகள் கொடுக்குறாங்க சபையில, ஆனா நம்ம அதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அது நம்ம செய்யறது இல்லை. உதாரணத்துக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஆராதனையில சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி யாராவது ஒரு பிரதர் கவிதை கூட படிக்கலாம். ஆனா இந்த கவிதை சொந்த கவிதை எல்லாம் கிடையாது இல்லைங்களா. வால்யூம்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா அங்க இருக்கும் போயம்ஸ் ஆஃப் டான் இருக்கும், அதை நீங்க பாடி பாக்கணும். அந்த கவிதைகளும் ரொம்ப அர்த்தம் உள்ளவைகளா இருக்கும், அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்தது மாதிரி இருக்கும். அதே போல சப்ஜெக்ட் கொடுக்குற சகோதரர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் பாட்டு சூஸ் பண்ணணும். ஏன்னா சப்ஜெக்ட் கொடுக்க போறது அவருக்கு தெரியும், சப்ஜெக்ட் என்ன தாட் கொடுக்குது, என்ன ஒரு எண்ணம் அங்க கொடுக்கற, என்ன பாயிண்ட் நம்ம பேச போறோம், அதோடு சம்பந்தப்பட்ட பாடல்கள் முன்னால பின்னால அவர் சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அது அவர் தான் செய்யணும், அவர் தெரியும் இந்த பாட்டு நீங்க பாடுங்க. ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டு நம்ம பாட்டு வாட்டுக்கு சும்மா குஷியா பாடிட்டு போயிட்டே இருப்போம் இல்லைங்களா, அதாவது சம்பந்தம் இல்லாம அப்படி இருக்க கூடாது. ஆனா இது நம்ம சில வெளிநாட்டு சகோதரர்களுடைய சப்ஜெக்ட்ஸ் கேட்கும் போது அப்படித்தான் பண்றாங்க. அப்ப பரம அந்த சப்ஜெக்ட் எடுத்தவர் தான் ஜபம் பண்ணி கூட முடிக்கிறார். அவருக்கு இப்ப கன்னிங்கா பிரதர் சப்ஜெக்ட் அப்படின்னா கன்னிங்கா பிரதர் சப்ஜெக்ட் முடிப்பாரு, மறுபடியும் ஒரு பிரதர் போயிட்டு பிரதர் கன்னிங்கா வந்துட்டு நமக்கு ஜபத்துல இந்த இந்த ஒரு இதை முடிப்பாரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சகோதரர் கன்னிங்கா வந்துட்டு அவர் இந்த பாட்டு பாட சொல்லியிருக்கிறாரு, இந்த பாட்டு பாடலாம் சொல்லு. அப்படின்னா என்னன்னா அந்த மீட்டிங் துவக்கத்துல இருந்துட்டு முடிவு வரைக்கும் ஒரு சிந்தை. சோ இதெல்லாம் நம்ம பின்பற்றலாம், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எண்ணங்கள் சிதறாம ரொம்ப ஆவிக்குரிய வகையில பிரயோஜனமா இருக்கிற மாதிரி இதெல்லாம் நாம செய்யலாம். ஒருவேளை கவிதை இது வரைக்கும் நாம சொன்னது கிடையாது, ஆனா போயம்ஸ் இருக்குது, நீங்க வால்யூம்ஸ்ல எல்லாம் போய் படிச்சு பாருங்க. ரொம்ப ரீசெண்டா நம்ம மூத்த சகோதரர் கூட ஒரு ஒரு கவிதையை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தார், ரொம்ப அருமையான ஒரு கவிதை. ஏன்னா நம்முடைய சகோதரர்கள் தான் அதெல்லாம் எழுதினது, அவங்க தங்களுடைய தாழ்ந்துகள் அந்த விதத்துல வெளிப்படுத்திருக்கிறாங்க, அருமையான கருத்துக்கள், ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் ஒரு கவிதை எல்லாம். ஸோ அதெல்லாம் கூட நம்ம பிரயோஜனப்படுத்தலாம் நம்முடைய மீட்டிங்ல. அப்போ இந்த மாதிரி நம்முடைய ஐக்கியம் அல்லாட்டி சபை கூடுதலுக்கு சில சட்டத்திட்டங்கள் பைபிள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பிரதர் ரசல் நமக்கு என்ன சொல்றாங்க, சில முக்கியமான சஜஷன்ஸ் கொடுக்கறாரு. இப்படி இருக்கலாம் நம்முடைய மீட்டிங்னா இப்படி இருக்கலாம், இல்லாட்டி இப்படி இருக்கலாம், இல்லாட்டி இப்படி இருக்கலாம், இல்லாட்டி இப்படி இருக்கலாம், சில சஜஷன்ஸ் கொடுக்கறாரு. அதை நம்ம கண்டிப்பா நம்ம பின்பற்றலாம், அதைத்தான் நம்ம இப்போ இந்த இதுல பார்க்க போறோம். அப்ப என்னன்னா ஒரு நம்முடைய மீட்டிங்ஸ்லாம் நம்முடைய சபை கூடுதல் தயவு செஞ்சு இதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு போறது இல்ல, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நாம சில விஷயங்கள் நமக்கு புதுசா தேவன் தராரா, நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம், அப்புறம் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம். சில விஷயங்களை நம்ம புதுசா கடைபிடிக்கலாம்னா சந்தோஷம் அதையும் நாம ஜபத்துல வச்சுட்டு இனிமேல் அப்படி பண்ணலாம். இதெல்லாம் நீங்க திங்க் பண்றதுக்காக தான் நம்ம கொடுக்கறோம். இது நாம பர்சனலா நான் படிக்கும் போது எனக்கு நிறைய சிந்தனை வருது, நிறைய யோசிக்கச்சா இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, இவ்வளவு நம்ம பண்ணலாம். அப்போ பிரதருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், நமக்கு ஒன்று தோணுது. அதே போலதான் உங்களுக்கும் இருக்கும் என்று நான் நம்புறேன். அப்போ இது வந்துட்டு இந்த ஸ்டடி நீங்க அப்படி புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ ஒரு நாலு சஜஷன்ஸ் மீட்டிங்ஸ் சொல்லிட்டா இப்படி எல்லாம் இருக்கலாம், ஒரு மீட்டிங்ல இது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும். கட்டளை இல்ல, மாறாக இது ஒரு அறிவுரை. அதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நெசசரி. கண்டிப்பா நம்முடைய சபை கூடு வருதல்ல அறிவுரை நாம சொல்லியே ஆகணும். எப்படி? சொந்த அறிவுரை இல்ல, தீர்க்க தரிசனங்கள் மூலம் இல்லாட்டி வேதத்தில் இருக்கிற ரகசியமான விஷயங்களின் மூலம் ஆவிக்குரிய வகையில சபையார் அறிவுறுத்தப்பட வேண்டும். முதல் பாயிண்ட் புரியுதுங்களா? போதனைகளின் மூலம் சபையார் வந்துட்டு கண்டிப்பா ஒவ்வொரு ஐக்கிய கூட்டத்திலையும் அவர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டியது அவர்களுக்கு அவசியம். ஏன்னா கிறிஸ்துவின் குண லட்சணங்கள் அதன் மூலம் தான் ஒருத்தர் வளர முடியும். அப்போ ஒரு மீட்டிங் சொல்லிட்டா கண்டிப்பா இந்த பார்ட் இருக்கணும், போதனைகளின் மூலம் அறிவுறுத்தப்படுறது. ரெண்டாவது சஜஷன் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சபையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான என்ன சொல்லலாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது. எல்லாருக்கும் ஒரே லெவல்ல புரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒருத்தர் தான் சப்ஜெக்ட் எடுப்பார், ஆனா அதை ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதத்துல என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சு கொள்ளலாம், ஒரு ஒரு அளவுல புரிஞ்சு கொள்ளலாம் சரிங்களா. அதே சமயத்துல எல்லாருடைய பாஷையும் ஒரே மாதிரி இருக்கா? இப்ப நான் பேசுற என்னுடைய பாஷை என்னுடைய எடுக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னும் ஒரு சகோதரன் எடுக்கிற விதம் முற்றிலும் மாறுபட்ட விதமா இருக்கும். ஒரே சப்ஜெக்ட் ரெண்டு பேர் பேசினா கூட ஒரே மாதிரியே பேசுவோம் இல்லைங்களா, வேற மாதிரி துணி இருக்கும், வேற மாதிரி ஒரு கோணம் இருக்கும். சபையில இப்படித்தான் எல்லாருமே. இப்ப ஒரே டாபிக் நாலு பேர்த்த கொடுத்தீங்க, நாலு பேர் எப்படித்தான் பேசுவாங்க, வெவ்வேறு விதமா தான் பேசுவாங்க. அதை நாலு பேர் எப்படித்தான் புரிஞ்சு கொள்வாங்க, கொஞ்சம் வெவ்வேறு விதத்துல தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய நிலைமைக்கு தகுந்தபடி, அவங்களுடைய அந்த தற்போதைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி, மனநிலைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு கொள்வாங்க. இதெல்லாம் இப்படித்தான் நம்ம சபைக்குள்ள இருக்கிறதுனால இங்க என்ன பாயிண்ட் அவர் சொல்றாரு அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட், சபையில எல்லாருக்குமே தங்களுடைய இருதயத்துல இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும் மீட்டிங்ஸ்ல. ஆனா இங்க நம்ம அப்படி பண்றது இல்ல. ஆனா இது ரொம்ப முக்கியம், ஒரு ஆவிக்குரிய புது சிருஷ்டி வளரணும் அப்படின்னா எல்லாருக்குமே அவங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் ஒரு 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 விஷயத்துல இல்லைங்களா, ஏதாவது ஒரு டாக்டரின்ல ஏதாவது ஒரு போதனையில நீங்க கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டதோ இல்லாட்டி படிச்சு கற்றுக்கொண்டதோ இவைகளை வந்துட்டு தங்களுடைய சொந்த வார்த்தையில அவங்க சொல்லுவதற்கு மற்றவர்களுக்கு நாம சில வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரணும். அந்த மாதிரி கூட மீட்டிங்ஸ் நாம அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் நம்ம சிம்பிளா சொல்லுவோம், குரூப் டிஸ்கஷன் சொல்லுவோம். குரூப் டிஸ்கஷன் இன்னைக்கு நிறைய நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், ரொம்ப ஆச்சரியமா. நம்ம அதெல்லாம் செய்யறது இல்ல, ஆனா மற்ற சகோதரர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம உங்களுக்கு எவிடன்சஸ் கூட காமிக்கலாம். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு அது. பர்சனலா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது, அதுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, சே பிரதர்ஸ் இப்படி எல்லாம் தங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை வெளிப்படுத்துறாங்களா, இந்த அளவுக்கு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஈடுபாட்டோடு இருக்கிறாங்களா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே, வயசானவங்க ரொம்ப யூத் எல்லாருக்குமே. அப்போ அந்த சபையில ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறதுனால, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கோணத்துல சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்துறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே தங்களுடைய இருதயத்துல இருக்கிற விஷயங்களை சில வெளிப்படுத்துறதுக்கு சில வாய்ப்புகள் நாம ஏற்படுத்தி தரணும். இது ஒரு ரெண்டாவது வகையான ஒரு மீட்டிங். மூணாவது என்ன அப்படின்னு சொல்ல போனோம்னா, பொதுவா நாம என்ன பண்ணுவோம்னா, பொதுவா நாம் இருக்கிற ஒரு கருத்து சபை ஈரோடு கிளிஷியா, நாம் ஒரு கருத்துல இருப்போம். அந்த கருத்துக்கு விரோதமான கருத்தை நாம் என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உள்ளே வரக்கூடாது. அப்படின்னா என்ன என்ன சொல்லணும், அதை பத்தியே நம்ம பேச வேண்டாம். இப்ப சப்போஸ் அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கே வருது, இது வரைக்கும் சபை கொண்டிருந்த நம்பிக்கைக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கு, அப்படியே முரண்பாடா ஒரு தாட் வருது மனசுக்குள்ள, சில வசனங்கள் அப்படி இப்படி இப்படி இருக்கு. அப்ப இது வந்துட்டு சபை என்ன பண்ணணும்னா, அதை கூட பேசுறதுக்கு அனுமதிக்கும். இந்த நாலு பாயிண்ட் என்ன பின்னாடி பெருசா டீடைலா நம்ம பார்க்க போறோம், புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, சபைக்கு சபையினுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தா இருந்தாலும், கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டீப்பான பாயிண்ட்ஸ் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, சபையினுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தா இருந்தாலும் அந்த கருத்துல உள்ளவரை நம்ம என்ன பண்ணணும்னா, பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம அவருக்கு அனுமதிக்கணும். ஏன், எதுக்கு, என்ன நன்மை என்ன தீமை, அது நம்ம பின்னால பாக்கலாம், சரிங்களா? இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஆராதனை போதனை இது மாத்திரமே இருந்துட்டா பத்தாது, மாறாக தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தேவன் ஒரு ஒருத்தனையும் எந்த ரீதியில வழி நடத்திட்டு வரார், அவருடைய ப்ராவிடன்சஸ் இல்லைங்களா. இப்ப நான் தேவனுடைய வழி நடத்தல் என்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, ஆனா யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணிருக்கிறீங்களா, சரிங்களா? யாருக்கிட்டையாவது ஷேர்னா யாருக்கிட்டையாவது பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்களா, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு, இவ்வளவு பாடு இருந்துச்சு, இவ்வளவு பலவீனம் இருந்துச்சு, இந்த மாதிரி தேவனுடைய வழிநடத்துல இருந்துச்சு, அந்த மாதிரி தேவனுடைய கிருபை இருந்துச்சு. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்குது, ஒருத்தருக்கும் இருக்குது. ஆனா அந்த தனிப்பட்ட அனுபவங்களை நாம யாருக்கிட்டையும் என்ன பண்றது இல்ல, பகிர்ந்து கொள்றது இல்ல. ஆனால் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு மீட்டிங் இருக்கணும், அதுதான் விட்னஸ் மீட்டிங் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. விட்னஸ் அப்படின்னா சாட்சி சொல்லணும், சரிங்களா? அப்ப இந்த விட்னஸ் மீட்டிங் கூட ரொம்ப முக்கியம். அப்போ நார்மல் மீட்டிங்ஸ் மாத்திரம் பத்தாது, இந்த மாதிரி விட்னஸிங் மீட்டிங் கூட அங்க இருக்கணும். இது 6th வால்யூம்ல இருக்குது, புது சிருஷ்டியில இருக்குது. அதைத்தான் நம்ம உங்ககிட்ட சொல்றோம், நமக்கு ரொம்ப புதுசா இருக்கு, இதெல்லாம் இருக்கணும் சொல்றாரு, இதை எப்படி நம்ம பண்ண, இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்த்தது இல்ல, நம்ம பண்றதும் கிடையாது. பொதுவாக எங்கேயுமே நம்ம பண்றது இல்ல, எங்கேயும் பண்றது இல்ல. ஆனா இது இருக்குது, கண்டிப்பா நம்ம விசுவாசிக்கிறோம்னா ஃபாரின் பிரதர்ஸ்ல இதை கடைபிடிப்பாங்க. ஒருவேளை நம்ம தேவன் நமக்கு இப்பதான் இந்த வால்யூமே கொடுக்குறாரு தமிழ்ல, ஒருவேளை தேவன் நமக்கு இனிமேல் தான் அந்த காலம் வச்சிருக்கிறதா கூட இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அதுக்காகத்தான் நம்ம இந்த மீட்டிங், அதனால்தான் நம்ம இந்த புஸ்தகம் வச்சுட்டு நம்ம தியானிக்கிறோம். அந்த ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறாருன்னா, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வளர்ச்சிக்கு தேவன் என்னென்ன மாதிரி வாய்ப்புகள் வைக்கிறார், அதை நம்ம பயன்படுத்தணும். இந்த நாலு மீட்டிங்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். என்னென்ன பாக்குறோம், ஒரு சபை கூடி வருதல்னா முதல்ல சபையாருக்கு போதனையின் மூலம் அறிவுறுத்துதல் வேணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, சபையில் இருக்கிற எல்லாருக்குமே பேசுறதுக்கு வாய்ப்பு தரக்கூடிய சில ஐக்கிய கூட்டங்கள் நாம ஏற்படுத்தணும். மூணாவது என்னன்னா, ஒருவேளை மாற்று கருத்தாக இருந்தா கூட அதுக்கு நாம என்ன பண்ணணும், சில நேரம் ஒதுக்கி ஒரு மீட்டிங் வைக்க சொல்றாரு. அப்புறம் நாலாவது என்னன்னா, வெறும் இந்த மாதிரி ஃபார்மல் மீட்டிங்ஸ் இருந்தா பார்த்தாது, விட்னஸிங் மீட்டிங் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிநடத்தல் அடைய சாட்சியா நம்முடைய சகோதர சகோதரிகிட்ட நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மீட்டிங் கூட அங்க வேணும். ஏன் இந்த நாலு பாயிண்ட்ஸ் அவர் சொல்றார், முதல் பாயிண்ட் நாம் எடுக்கலாம். முதல் பாயிண்ட் என்ன சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நெசசரி. அப்போ போதனைகளின் மூலம் சபையாருக்கு மீட்டிங்ல உணர்த்தப்படணும். அப்போ ஒரு ஆராதனை இல்லாட்டி ஒரு ஐக்கியம் ஒரு சபை கூடி வருதல்னா மிக பிரதானமான ஒரு காரியம் அங்க டாக்டரினல் டிஸ்கஷன் இருக்கணும், போதனை அங்க இருக்கணும். அப்போ இது ஏன் நமக்கு அங்க சொல்ல போது ரொம்ப போதனைன்னு சொன்னா ரொம்ப சீரியஸான போதனைகள், தீர்க்க தரிசனங்கள், நம்ம என்னெல்லாம் பேசுறோமோ இது வரைக்கும் என்னெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கோம் எல்லா போதனைகளும். அப்போ சிலர் இங்க பிரதர் சொல்றாரு என்னன்னா, சில பேர் சொல்லலாம் என்னன்னா விசுவாசம் போதனைகள் எல்லாம் இருக்கட்டும், அதை விட பிரதானமான காரியங்கள் நம்முடைய கிரியை நம்முடைய குண லட்சணங்கள் ஏன்னா இருக்குது. இதுதான் நம்ம ரொம்ப காலமா இது ஒரு பெரிய வார், ஒரு யுத்தம் இல்லைங்களா. சிலர் சொல்லுவாங்க டாக்டரின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங், டாக்டரின்ஸ் எல்லாம் வேண்டாம், குரோனாலஜி எல்லாம் வேண்டாம், நம்முடைய குணலட்சணம் இப்படித்தான் இருக்குது. பொதுவா நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நான் இதெல்லாம் நம்ம சந்திக்கிற விஷயங்கள் தான், சகோதரர்களுக்கு மத்தியில் தான். நம்ம சகோதரர்களை எந்த விதத்தையும் நம்ம குற்றப்படுத்திருக்க நம்ம முயற்சி பண்ணல, தகுதி இல்லை நாம. அதே அன்பு நமக்கு இருக்கு, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சில தவறான கருத்துக்கள் அது கண்டிப்பா நம்ம விவாதிக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறோம். அப்ப என்னன்னா அவர் எப்ப வருவார் எப்படி வருவாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், வந்தாருன்னா நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு நாம தயாரா இருக்கிறோமா இல்லையா அதுல நாம கவனம் செலுத்தலாம். இந்த மாதிரி பேச்சு தான் நம்ம சொல்றோம். என்னன்னா டாக்டர்ஸ் எல்லாம் செகண்டா இருக்கட்டும், அந்த போதனைகளின் மேல விசுவாசம் செகண்டரியா இருக்கட்டும், முதல்ல நடத்தையில பாருங்க எந்த அளவுக்கு குணலட்சணம் வந்திருக்கிறீங்க. இப்படி சொல்லக்கூடிய கருத்து சில சொல்லலாம், ஆனா இதுக்கு பைபிள் எங்கேயும் அங்கீகாரம் இல்லை, எங்கேயும் வார்த்தை இல்லை. அதான் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சபையில விசுவாசம் ரொம்ப முக்கியம் புது சிருஷ்டிக்கு, ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். சில வசனங்கள் நீங்க படிங்க, எபிரேயர் 11:6, 1 யோவான் 5:4 சொல்றாரு. ஆமா, 1 யோவான் 5:4 படிங்க. ஆமா, நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும். அப்போ ஒரு புது சிருஷ்டிக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க பாருங்க. அவர் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா அதுக்கு விசுவாசம் தான் முக்கியம். அந்த விசுவாசம் இல்லாம தேவன் என்ன பண்ண முடியாது, நாம பிரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அப்ப இந்த விசுவாசத்துல ஒருத்தர் எப்படி பலப்படுவார் கேள்வி கேட்கிறார் பிரதர்கள். விசுவாசத்தில் எப்படி அவர் பலப்படுவார்னா போதனைகளின் மூலத்தான் அவர் பலப்படுவார். எந்த அளவுக்கு ஒருத்தர் போதனையில ரொம்ப ஸ்ட்ராங்கோ, எந்த அளவுக்கு ஒரு போதனையின் மேல விசுவாசம் உள்ளவராக இருக்கிறாரோ தேவன் மேல கண்டிப்பா அவர் விசுவாசம் உள்ளவர். போதனைகள் தேவனால் வருது. அப்ப அந்த போதனைகள் நம்ம தவிர்த்து விடவே கூடாது நம்முடைய மீட்டிங்ஸ்ல. அந்த போதனைகள் எல்லா விதமான போதனைகளாகவும் இருக்கணும். அதுல ஆவிக்குரிய பாடங்கள் இருக்குது, இல்லாட்டி தேவனுடைய திட்டத்தின் ஆழமான ரகசியங்கள் இருக்குது. இவைகள் எல்லாமே ஒன்றே நாம வந்துட்டு நம்ம அங்க பிரிச்சு போட முடியாது. நம்ம நிறைய கடந்த நாட்கள்ல சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம். அந்த தாவீதினுடைய 10, வீணையினுடைய 10 நரம்புகள் சொல்லும் பொழுது 10 விதமான டாக்டரின்ஸ், 10 இருக்கணும். அப்பதான் மியூசிக் ரொம்ப கரெக்டா வரும், அந்த டியூன் நல்லா வரும். ஒரு ஸ்ட்ரிங் வந்து போச்சுன்னா அந்த அந்த மியூசிக் வராது இல்லைங்களா. 10 வெள்ளிக்காசுகள் நாம பார்க்கிறவங்க, 10 போதனைகள்லாம், 10 போதனைகள் முக்கியம். எல்லா போதனைகளும் வரணும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், அது வேண்டாம், இது வேண்டாம், இது மாத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏதோ நிறைய விஷயங்களை தவற விடுறீங்க, அது உங்களை கொண்டு போய் சேர்க்காது களஞ்சியத்துல, அது ரொம்ப கஷ்டம். அப்ப போதனைகள் ரொம்ப முக்கியமான போதனைகளின் மூலம் தான் ஒருத்தர் விசுவாசத்துல பலப்பட முடியும். அந்த விசுவாசத்தின் மூலம் தான் தேவனுக்கு ஒருத்தர் பிரியமா இருக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்ப போதனைகள் இல்ல அப்படின்னு சொல்றது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வசனம் நீங்க படிங்க, 1 யோவான் 3:3. பாருங்க, தேவன் மேல நம்ம என்ன மாதிரியான நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம 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 விசுவாசிக்கிற போதனைகள்ல நமக்கு தெரியும். அந்த போதனைகள் இருக்கிற எந்த போதனைகள் நம்ம பெற்றுக்கொள்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பரிசுத்த படுத்தி கொள்ள முடியும். சிம்பிளா சொன்னா ஒரு குரோனாலஜி நம்ம எடுத்தீங்கன்னா, குரோனாலஜி அது எப்போ நமக்கு சரியா தெரியல, ஆனா அந்த டைம் கால்குலேஷன் தேவனுடைய திட்டத்தில் நமக்கு ரொம்ப முக்கியம். அது பார்க்கும் போது தான் நம்ம வாயில தானா ஒரு வார்த்தை வந்துருச்சு, காலம் இன்னும் கொஞ்சம். அப்ப டாக்டரின் பாக்குறீங்க, காலம் கொஞ்சமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்றோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகுது, பரிசுத்தமாகுதல் இல்லைங்களா. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க சீக்கிரத்துல மறுரூபம் முயற்சி பண்றோம், எப்படி நமக்கு இது தெரியும் இல்லைங்களா, எப்படி பரிசுத்தம் நமக்குள்ள வரும். அப்ப நீங்க எந்த விதமான நம்பிக்கை தேவன் மேல வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள பரிசுத்தமாகுதல் அங்க இருக்கும். அப்ப டாக்டரின் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய மீட்டிங்ஸ்ல, அது நம்ம கண்டிப்பா நம்ம பாக்குறோம். அப்ப டாக்டரின்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன்னும் கூட நல்லா பார்க்கணும், கிறிஸ்துவின் போதனைகள் என்ன, அதே சமயத்துல உலகத்தாருடைய போதனைகள் என்ன, இதுல நம்ம நல்லா வேறுபடுத்தி பார்க்க தெரியணும். இதெல்லாம் நமக்கு பாயிண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இங்கேயே நம்ம வந்துட்டு கிறிஸ்து இயேசுவை பற்றின போதனை இல்லாம, அவர் சொன்ன போதனை இல்லாம, மற்றபடி உலகத்துல இருக்கிற பிலாசபி, ஹிஸ்டரி, இல்லாட்டி சயின்ஸ், இல்லாட்டி அஸ்ட்ரானமி, இதெல்லாம் பேசிட்டு இருந்தா ஏதோ புதுசா பேசுறாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்டுட்டு இருக்க கூடாது. கண்டுபிடிக்கணும் ஒரு புது சிருஷ்டி, இங்க புல்ஃபீட்ல இருந்து தேவன் தேவனுடைய சமூகத்தில இருந்து வரதே அவருடைய வார்த்தைகள் இல்ல வேற விஷயமா, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா, போதகர்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்துல இந்த காரியம் பார்த்தோம். கரெக்டா கண்டுபிடிக்கணும் நாம, தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறதுனால. அப்போ அந்த விஷயத்துல நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரர், தேவனுடைய வசனத்தின் படி போதிக்கணும். அப்படிப்பட்ட போதனைகளை நம்ம கண்டுபிடிச்சு அதுல நம்ம நெலிச்சு நிக்கணும். அந்த போதனைகள் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா அவசியம். அப்போ நம்முடைய சபை கூடி வருதல்ல எல்லா விதமான போதனைகள் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு இந்த பாயிண்ட். அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க, அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை எங்கேயாவது இந்த மாதிரி சஜஷன் வந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது தேவனுடைய வசனம் அங்கீகரிக்காத சஜஷன். என்னன்னா டாக்டர் நல்லா இருக்கட்டும், நம்முடைய குணலட்சணங்களை பார்க்கலாம், கிறிஸ்துவின் சாயல்ல முதல்ல நம்ம வளரலாம், கிரியைகளை காமிக்கலாம், மீடியெல்லாம் செகண்ட் சொல்லிட்டா பயங்கரமான வஞ்சனை. அது தேவன் வசனம் சொல்றது இல்ல, அந்த இடத்துல நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம நம்முடைய நடவடிக்கைகளை. அப்போ மீட்டிங்ல முதல்ல அந்த டாக்டரின்ஸ் முக்கியம், அதுதான் நம்ம பாக்குறோம் சரிங்களா. அப்போ அந்த அறிவுரை, அறிவுறுத்துதல் சபைக்கு போதனைகள் மூலம் கண்டிப்பா செய்யணும். அப்ப இந்த மீட்டிங்ல, மீட்டிங்ல இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பாயிண்ட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான புரிந்து கொள்ளுதல், ஒரு ஒரு மாதிரியான கெப்பாசிட்டி, திறமைகள் இல்லைங்களா இருக்கிறதுனால, நாம் எல்லோரும் நம்முடைய கருத்துக்களை வெளிக்காற்றுக்கு நம்ம சில சில மீட்டிங்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா, அதான் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஏன் சொல்லிட்டா, ஏன் எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நாம கொடுக்கணும்னு அப்படின்னா, அதை குறித்து நம்ம பார்க்கும் போது பொதுவா நமக்குள்ள என்னதான் ஒரு நமக்குள்ள நாமளாக ஏற்படுத்தி இருக்கிற ஒரு சில நம்பிக்கை என்னன்னா, உண்மையிலே தேவனுடைய வார்த்தைய ரொம்ப திறமையா, ரொம்ப தெளிவா பகுத்து, ரொம்ப ஆழமா பார்த்து போதிக்க தெரிஞ்சவங்களை தான் நம்ம பேசுறதுக்கு அனுமதிக்கணும். இது நம்ம கடைபிடிக்கிறோம், இது தப்பு இல்ல. உண்மையிலேயே போதிக்க தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்துட்டு நம்ம அவரை போதகம் செய்ய சொல்லிட்டு சரிங்களா, அதன் மூலம் அவர் சில தவறான போதனைகள் கொடுப்பாரு, இல்லாட்டி அவருக்கு அவருக்கு போதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல, ஆனா அவர் நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா அது சபைக்கு நன்மையா முடிய போறது அங்க இல்ல. அப்ப கண்டிப்பா உண்மையிலேயே தேவனுடைய வசனங்களை கையாள தெரிஞ்ச ஓ சகோதரர்களே, நாம் அதற்கு ஏற்படுத்துறது நல்லது தான், அது தப்பு இல்லை. ஆனா நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும், நாம் இது மாத்திரம் தான் செய்வோம் சரிங்களா. இந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா நம்ம புரிஞ்சுக்குவோம்னா, போதிக்கிறவங்களுக்கு போதிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருவோம், மற்ற சகோதரர்கள் பத்தி நாம நினைக்கிறதே கிடையாது. பிரதர் அதுதான் சொல்ற, நீங்க அப்படி செய்யாதீங்க. நான் இப்படி சொன்னா நான் என்ன சொல்லலைன்னா, எல்லாரையும் ஃபுல் ஃபீட்ல ஏத்துங்க நான் சொல்லல, எல்லாரும் அங்க போயிட்டு போதிக்கக்கூடிய வாய்ப்பு பெறல, ஒரு சிலர் தான் அவங்களை அனுமதிக்கும் போதா சபையினுடைய வளர்ச்சிக்கு நன்மையா இருக்கும், கரெக்ட். ஆனா நான் சொல்றது என்னன்னா, மற்றவர்கள் அவங்க அவங்க இடத்துல இருக்கிறபடியே அவங்களுடைய கருத்துக்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நீங்க சில வாய்ப்புகள் நீங்க ஏற்படுத்தி தாங்க. ஏன்னா சில சமயங்கள்ல அவர் சில காரணம் சொல்றாரு, ஏன் அப்படின்னா, போதகர் சில விஷயங்களை சொல்லியிருப்பார் போதிக்கிறவர், ஆனா சபையில் இருக்கக்கூடியவங்கள சிலரு அவங்களுடைய பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப முக்கியமா நடக்குது. நாம ஒண்ணு சொல்லுவோம், ஆனா கேக்குறவங்க அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமா புரிஞ்சுக்குவாங்க, தப்பா. இது நமக்கு தெரியாது சரிங்களா. நமக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, தேவனுடைய வார்த்தைகள் நாம சொல்றத சொல்ற விதமாவே எல்லாரும் ஏற்றுக்கொண்டாருன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆசீர்வாதம். அதுதான் நம்ம பிரயாசப்படுறோம், அதுல தப்பே இல்லை இல்லைங்களா. ஆனா சில சமயங்கள்ல என்ன ஆயிடும்னா, இப்ப ஒரு பலவீனமான சகோதரனோ சகோதரியா இருக்கிறாங்க, பலவீனமான சிந்தனைகள்ல, அப்போ நாம பேசுற விஷயங்கள் ரொம்ப நன்மையான விஷயமா இருக்கும், ஆனா அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க, இதுதான் கேள்வி கேட்கிறேன். இதுக்கு நீங்க வாய்ப்பு தரீங்களா? இந்த மாதிரிலாம் நடக்கும் சபைக்குள்ள இல்லைங்களா. அப்புறம் வந்துட்டு நாம் எந்த அளவுக்கு தான் பரிசுத்தமானவங்களா இருந்தாலும், எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தை கரெக்டா இருந்தாலும் ஒரு போதனை கொடுக்கிறாருன்னா யாராவது ஒருத்தர் அதை 100% நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுமா இல்லைங்களா? அப்படியே அங்கிருந்து வரத 100% கிரகிக்க கூடிய சக்தி உள்ளவர்களா? இல்லவே இல்லை. விளைவினா பாண்டோம் நாம. இப்ப நான் பேசுறேன், ஒருவேளை இங்க எல்லாரும் 100% எடுத்துக்கொள்ள முடியாது. அதே இடத்துல இங்க நாமும் இருக்கும் போது இன்னொரு சகோதரர் வந்து பேசினா அதே நிலைமை தான் இங்கே எனக்கும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம எல்லாம் ஹியூமன் மைண்ட்ஸ், மாம்சீக நிலைமையில் இருக்கிறோம். அப்போ அதை கேதர் பண்ண முடியாது முழுக்க. சரி, அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது தான் பிரதர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு டிஸ்கஷன் வைங்க சபைக்குள்ள. அந்த டிஸ்கஷன்ல சில பேர் தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க, இல்ல தவறா புரிஞ்சிருக்காங்க, சிலர் சரியா புரிஞ்சுக்கொள்ளல, சிலர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ளல. இப்படி இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் அவங்களுடைய சந்தேகங்கள் இல்லாடி அவங்களுடைய தவறான எண்ணங்கள் சில கேள்விகளா வெளிப்படும். அப்ப வந்துட்டு அதை நம்ம சரி பண்றதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த குரூப் டிஸ்கஷன் எதுக்குன்ட்டு இங்க மாத்திரம் இல்ல, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்பா உட்கார்ந்துட்டு கலந்து ஆலோசிக்கிறது உலகத்துல எல்லாம் பண்ணுவாங்க, கண்டிப்பா எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் கற்றுக்கொள்வதில் இந்த குரூப் டிஸ்கஷன் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கும். எல்லாம் பண்ணுவாங்க, எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல ஒரே பாயிண்ட் வைப்போம், ஆனா 10 பேர் கலந்து கொண்டாங்கன்னா அந்த பாயிண்ட் எத்தனை கோணத்துல ஆலோசிக்கப்படும், 10 கோணத்துல ஆலோசிக்கப்படும். அப்ப நம்ம தேவனுடைய வசனங்களை தேவன் சொன்ன பிரகாரம் புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு அங்க உதவியா இருக்கு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. அதே சமயத்துல இது ஏன் சொல்றாரு அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம இங்கிருந்து பேசும் போது எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில எளிமையா சொல்றது கஷ்டம் எல்லா விஷயங்களையும். அதே இது சாதாரண கீழே இறங்கி வந்துட்டு நம்ம பிரதர்ஸா டிஸ்கஸ் பண்ணும் போது என்ன பண்ணலாம், சொந்த நேரம் எடுத்துக்கலாம், நம்ம ஓன் டைம் எடுத்துக்கலாம், அழகாக விளக்கி சொல்லலாம். அநேக இது உதாரணங்கள் அப்படி விவரிச்சு இப்படி விவரிச்சு சொல்லும் பொழுது அது நம்ம புரிஞ்சுக்கொள்றதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அப்போ நம்முடைய மீட்டிங்ஸ்ல என்ன கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி மற்ற சகோதரர்கள் சகோதரிகளுடைய இருதயத்தின் நினைவுகளை சில கேள்விகளாக சில சந்தேகங்களாக எழுப்புவதற்கு சில வாய்ப்புகள் சில கூட்டங்களின் மூலம் நம்ம ஏற்படுத்துறது நம்ம பார்க்கணும். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி சமயங்கள்ல, ஒருத்தருடைய தவறான கருத்துக்களோ ஒருத்தருடைய சந்தேகமான பார்வையோ மற்றவர்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அவங்களுடைய விசுவாசத்தை அசைக்கிற மாதிரி நம்ம அனுமதிச்சிடக்கூடாது. நம்ம அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு அது நம்ம அங்க பார்க்கணும். 3வது பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கும் போது, 3வது நம்ம சொன்னோம், ஒருவேளை சபைக்கு சபையாருடைய கருத்துக்கு நேர்மாறான இல்லாட்டி முரண்பாடான கருத்தோடு ஒரு சகோதரன் வந்தா இல்லைங்களா, அப்படின்னா வந்தானா வெளியே இல்லை இல்லைங்களா, வெளியவும் இருக்கலாம் உள்ளேயும் இருக்கலாம், அதைத்தான் சொல்றேன். அப்ப ஏன்னா நீங்க இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் நீங்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப தெளிவா புரியும், நீங்க சொல்றத விட உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும், அதை நீங்க பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அவருக்கு கூட நீங்க பேசுறதுக்கு அந்த அவங்களுடைய பாயிண்ட்ஸ வைக்கிறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க அவர் சொல்றார். இது ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லும் போது அதற்கான விஷயம் சொல்றார் பாருங்க. நாம் என்ன பண்ணுவோம் என்றால் இதை சொல்றார், இப்ப நாம் நம்பிட்டு இருக்கிறது தான் சத்தியம் அப்படின்னு நம்ம மனசுல நாம திருப்தி ஆயிட்டோம், ரொம்ப கான்பிடன்ட் நம்பிக்கொள்ளவங்களா இருந்துட்டோம் அப்படின்னா, இந்த சத்தியத்துக்கு விரோதமா முரண்பாட எந்த கருத்தையும் நாம் என்ன பண்ண மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். ஆனா அப்படி செய்யக்கூடாது, அது கூட நீங்க அனுமதிங்க சொல்றார். அந்த சகோதரனுக்கு பேசுறதுக்கு நீங்க வாய்ப்பு தாங்க சொல்றார். அப்படின்னா என்னன்னா, அவர் அந்த கருத்தை சொல்றதுக்கு விட்டுட்டு அந்த கருத்தை நாம எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். கவனிச்சுட்டு ஆமா அந்த கருத்து கரெக்ட் தானா, அப்படி கரெக்டா இருந்தா ஏற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும். அப்படி கருத்து சரியில்லை அப்படின்னா அது சரியில்லைங்கிறது அந்த சகோதரர்கிட்ட நாம என்ன பண்ணோம், தெளிவா நாம் அதைய சொல்லிடணும். இந்த இதுக்காகத்தான் அவர் என்ன சொல்றாரு, அவரு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க சொல்றாரு, அந்த இதை கேளுங்க, முற்றிலும் மறுக்காதீங்க நீங்க, வேணாது வேணாம் வேணாம் இல்லைங்களா, அப்படி முற்றிலும் மறுக்காதீங்க, அனுமதிங்க, ஒரு வாய்ப்பு தாங்க, கேளுங்க, கவனிங்க, முடிவு செய்யுங்க, சரியா இல்லையா, சரினா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க சபைக்கு பயன்படும், இல்லைன்னு சொல்லும் பொழுது கரெக்டா சொல்லிடுங்க பிரதர் இது இல்லவே இல்லை, இந்த டாக்டரின் தப்பு அது நீங்க சொல்லிடுங்க. ஆனா இது வித்தியாசமா இருக்குது, நான் நினைக்கிறேன் இந்த நிலைமைக்கு நம்ம போனோம்னா நாம் எல்லாரும் ஒரே குரோத் உள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு புது தாட் வந்துச்சுன்னா டபுக்குன்னு விழுந்துடுறோம் நாம. அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய இருதயத்தை நாம் என்ன செய்யலாம், ஒரு ஒரு விஷயத்தையும் உறுதி செய்யலாம். செகண்ட் பிரசன்ஸ்னா ஒருத்தர் சகோதரனுக்கும் கருத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். செகண்ட் பிரசன்ஸ் பத்தி, இரண்டாம் வருகை வந்திருத்தல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க சகை சபை என்ன நினைக்குதுங்கிறத பத்தி இரண்டாம் பட்சம் தேவன் கேட்கறது, உங்க மனசுல என்ன பண்ணிட்டு இருக்க, உன் மனசுல என்ன நீ நிச்சயத்து கொண்டிருக்கிற, அந்த நிச்சயம் வரணும். அப்படி வரும் பொழுது தான் அந்த சத்தியத்துக்காக நாம எல்லா சூழ்நிலையும் போராட முடியும், சரிங்களா? அந்த மாதிரி நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன். சும்மா என்னுடைய பர்சனல் சஜஷன். ஆனா பிரதர் சொல்றாரு, அந்த மாதிரி சகோதரர் வந்தாங்கன்னா முரண்பாடான கருத்தோட பேசிவிடுங்க, பேசிவிட்டு நீங்க கேளுங்க, அது நீங்க தமிழ்ல பாருங்க, அது முரண்பாடா எதிர்ப்பா அப்படித்தான் அவர் சொல்றாரு, சரிங்களா? இது ஏன் செய்யணும், செய்யாட்டி என்ன தப்பு, அதுதான் நெக்ஸ்ட் க்வெஸ்டின். இவர் சொல்றாரு பிரதர் சொல்லும் பொழுது, ஒருவேளை இது நீங்க செய்யலைன்னா என்ன ஆயிடும்னா, அவர் நம்ம பிரதரா இருப்பார், நம்ம சபையிலே ஒருத்தரா இருப்பார், அவருக்குள்ளே இப்ப அந்த ஒரு தாட் இருக்கு பாத்தீங்களா, சபைக்கு சபையார் கருத்துக்கு மாறுபட்ட ஒரு கருத்தோடு இருக்கிறார் பாருங்க. இந்த கருத்தை அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நாம என்னதான் முயற்சி எடுத்து எவ்வளவு பேர் வந்து சபையில பேசினாலும் அவர் காது எப்படிதான் இருக்கும், அடைச்சே தான் இருக்கும். அந்த அவருக்குள்ள என்ன ஆகாது, நம்ம சொல்ற கருத்துக்கள் போகவே போகாது. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு கருத்து என்ன இருக்குது, ஃபில் ஆயிட்டு இருக்குது. சோ அவருக்கு நாம என்ன போதிச்சாலும் என்ன ஆகாது, அவர் காதுக்குள்ள போகவே போகாது. ஆனா வந்து வந்து உக்காந்துட்டு இருப்பார், வேஸ்ட் இல்ல, அப்படி எல்லாம் இருக்க கூடாதுங்கிறது சொல்றாரு. சும்மா வர்றது, சும்மா உட்காருது, சம்பந்தமே இல்லாம போறது, இப்படி எல்லாம் இருக்க கூடாதுங்கிறது சொல்லித்தான் இப்படி சொல்றாரு. ஒருத்தர் அப்படி இருந்தாருன்னா அது அவருக்கு இந்த மாதிரி இடைஞ்சல் ஆயிடும், சரிங்களா? இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அவர் அவர் மனசுல ரொம்ப உறுதியாயிட்டார், இந்த கருத்து தான் கரெக்ட், ஆனா சபையெல்லாம் வேற மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டு. இப்போ இதனால அவரு வேற எந்த சத்தியமும் கேட்க முடியாது, கேட்க மாட்டாருங்களா, அது ஒரு பாயிண்டா. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, ஒருவேளை இவர் நீங்க பேச விட்டுட்டீங்கன்னு வைங்க, சரிங்களா? அவர் பேசிட்டார், பேசினதுக்கு அப்புறம் நாம கருத்தை கேட்டுட்டோம், கேட்டுட்டு தப்பு பிரதர், இது வசனத்தின்படி வரல, இது நீங்க இதை விட்டுடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன்னு வைங்க, இனிமேல் அவர் நம்ம கிட்ட என்ன சொல்றது, காரணம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப அவர் ஒண்ணு நம்மளுடைய அந்த சரியான போதனையின்படி கேட்டு நடந்தே ஆகணும், இல்லாட்டி அவர் ஏதாவது ஒரு முடிவு செய்யணும். ஆனா குற்றம் யார் மேல வர்றதில்லை, இப்போ நம்ம மேல வர்றதில்ல. அப்ப நாம வந்துட்டு அவருக்கு வாய்ப்பு தராம இருந்தோம்னா அவர் வளர போறதே இல்ல, நாமும் ஒரு தப்பு செஞ்சுட்டே இருக்கோம் ஒரு சகோதரன் வளர்கிற விஷயத்துல. அதே கருத்தை நாம கேட்டுட்டு நம்முடைய கருத்தை நாம சொல்லிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாரம் குறைஞ்சிடுது. அதே வந்துட்டு அவர் ஒரு ஒருவேளை அவர் மறுபடியும் தன்னுடைய கருத்தை நம்ம சொல்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு திருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது, சரியான பாதையில வரக்கு, இல்லாட்டி அதுக்கு அவரு தான் பொறுப்பு. அப்படி அப்ப அதான் சொல்றாரு, ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்து கூட சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு இது வந்துட்டு என்ன சொல்றாருனா, இதுக்கு ஒரு இந்த மூணுமே என்ன சொல்றாருன்னா, மூணு டிஸ்கஷன், அதாவது மன்னிக்கணும், நாலு பாயிண்ட் சொன்னார் இல்லைங்களா, நாலும் ஒரு ஒரு வகையான சபை கூடி வருதல். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செய்யுங்கன்னு சொல்லல, எல்லாம் சண்டே பிரேயர்ல இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லல, புரியுதுங்களா? சண்டே பிரேயர்ல டாக்டர் என்ன வச்சு டிவோஷனல் மீட்டிங் ஆராதனை செய்யுங்க, அந்த ஆராதனையில இந்த மாதிரி உங்களுக்கு போதனை ரொம்ப முக்கியம், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது மீட்டிங் சொல்லும் பொழுது இந்த ஆராதனை விட்டாச்சு, வேற ஒரு மீட்டிங் பத்தி பேசிக்கிறாரு, குரூப் டிஸ்கஷன், எல்லாரும் தங்கள் கருத்துக்களை சொல்லுங்க, அது வேற, அது ஒரு மீட்டிங். மூணாவது பேசும் போது இந்த மாதிரி வினோதமான ஒரு கருத்துக்கு எல்லாரும் உட்காந்து ஆலோசிச்சு முடிவுக்கு வர்றது, அது இன்னொரு விதமான டிஸ்கஷன் குரூப். இந்த மாதிரி மீட்டிங்ஸ் தான் நமக்குள்ள வச்சுக்கிட்டா பிரயோஜனம்னு பிரதர் சஜஸ்ட் பண்றார். அதுதான் நமக்கு உங்ககிட்ட சொல்றோம், நீங்க என்ன பண்ணிட வேண்டாம்னா, அப்ப நாலுமே ஒரே மீட்டிங்ல வைக்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க, அப்படி வர அமைதியா பண்ண முடியாது இல்லீங்களா? ஏன்னா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இப்போ இது கூட நமக்குள்ள நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், இப்போ வருஷ வருஷம் நடத்தினாங்க நம்ம சகோதரர்கள் பிஎஸ்ஏ இல்லீங்களா, என்ன பண்ணாங்க, ஆயிரம் வருட அரசாட்சி ஆரம்பிச்சுடுச்சா இல்லையா, ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாங்க பாத்தீங்களா, மூப்பர்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு டிஸ்கஷன், அவர் நல்ல ஒரு முயற்சி, நல்ல முடிவுகள் வர்றதுக்காக, அதுதான் இங்க சொல்றாரு. அப்போ அது மாதிரி ஒரு வினோதமான ஒரு டாக்டர் வந்துச்சுன்னா அந்த மாதிரி மூத்த சகோதரர்கள் உட்காந்து முடிவு பண்ணும், ஏன்னா அது ஒருத்தர் புதுசா சொல்றாரு, இது கரெக்டா இல்லையா, கரெக்டா சந்தோஷம், சபைக்கு நல்லா பிரயோஜனம், இல்லாட்டி இல்லை அவ்வளவுதான், அது செய்யணும், இது செய்யாம இருந்துறாதீங்க. அப்ப அதுக்கு ஒரு மீட்டிங் சொல்லிட்டார். இப்ப நாலாவது சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, வெறும் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட வேண்டாம்னா, ஆராதனை மாத்திரம் செஞ்சுட்டு நீங்க விட்டுட வேண்டாம், மற்ற காரியங்களுக்கும் நீங்க வாய்ப்பு தாங்க. உதாரணத்துக்கு விட்னஸிங் மீட்டிங் இல்லைங்களா, சாட்சி சொல்லக்கூடிய பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில மீட்டிங்ஸ் கூட நீங்க பாருங்க அப்படி சொல்றாரு. அப்போ இது வந்துட்டு அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது, புது சிருஷ்டிக்கு வந்துட்டு மூலம் மாத்திரம் இல்ல, இருதயம் இருக்குது சொல்றாரு. சிம்பிள், புரியுதுங்களா? புரியுதுங்களா? இதான் சொல்றாரு, புது சிருஷ்டிக்கு நான் இங்கிலீஷ்ல படிக்கிறத கிறிஸ்டிய நான் தமிழ் எடுத்து வரல, நான் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, அதனுடைய வாசகங்கள் அதுக்கு இங்கிலீஷ் பண்றதே நல்லா இருக்கும், அதனால தான் இது எடுத்தேன். த கிறிஸ்டியன் இஸ் நாட் டு பி ஆல் ஹெட் அண்ட் டு ஹார்ட் அண்ட் த கிறிஸ்டியன் இஸ் நாட் டு பி ஆல் ஹெட் அண்ட் நோ ஹார்ட். ஒரு கிறிஸ்தவர் எப்பாரு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமே பார்த்தா பத்தாது, அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமே பார்த்துட்டு இருதய சம்பந்தமான விஷயமே அவர் மிஸ் பண்ணிட்டா அது நல்லதில்லை. அதான் சொல்றாரு, நார் ஆல் ஹார்ட் அண்ட் நோ ஹெட். குணலட்சணங்கள் பத்தியே பாக்குறாரு, ஆனா அறிவு சம்பந்தப்பட்டமானதையே பாக்குறது இல்ல. ரெண்டுமே இப்படி இருக்க, ஒரு கிறிஸ்தவன் இப்படி இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? நான் சரியா சொல்லிட்டேன் சொல்லிடும். அதாவது நாலேஜ் சம்பந்த விஷயமான, புரியுதுங்களா, ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையே கற்றுக்கொண்டு அதன் மேலேயே கவனம் செலுத்திட்டு இருதயம் குணநலன்கள் இல்லைங்களா, அந்த குவாலிட்டிஸ் அதாவது அந்த அந்த குணநலன்களை காண்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்காம இருந்தா தப்பு. அதே போல குணலட்சணங்களை வெளிப்படுத்துறதுக்கு வளர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளையே பார்த்துட்டு ஞானத்தில் அவர் பரிபூர்ணமாக முயற்சியை எடுக்காட்டி அது கூட தப்பு. ஒரு கிறிஸ்டியன்னு சொன்னா ரெண்டுமே இருக்கணும், ஞானம் அதே சமயத்துல குணநலன். அப்படின்னா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவா நம்முடைய மீட்டிங்ஸ்ல சப்ஜெக்ட்ஸ் டிஸ்கஷனு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரியே இருந்துரும், ஒரு லெவல்ல இருக்கும், இது ரொம்ப ஹையர் லெவல் வால்யூம் ஸ்டடி அப்புறம் செகண்ட் கம்மிங்கு இந்த மாதிரி காரியங்களே பண்ணிட்டு இருப்போம். ஆனா நமக்குள்ள இன்னும் சில சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, நம்முடைய என்ன நம்ம சந்தோஷமா தேவனை துதிக்கிறதுக்கு. ஒரு இங்க நான் என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம்னா, நம்ம பாட்டு பாடி தேவனை என்ன பண்ணலாம், துதிக்கலாம், அதன் மூலம் நம்ம மனசுக்குள்ள என்ன கிடைக்கும், ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும், ஒரு ஒரு திருப்தி இருக்கும் கண்டிப்பா, அது ஒரு கிரேஸ் இல்லைங்களா, அது ஒரு ஒரு ஆசீர்வாதம், அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாட்டின்னு தப்பு சொல்றாரு, அதுதான் சொல்றாரு. அப்ப நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா சபையில எல்லாரும் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க, இன்னொரு சிலர் தேவனுடைய சத்தியத்துல நல்லா கற்று உணர்ந்து மற்றவங்களுக்கு உணர்த்தக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு வகுப்பாருக்கும் அங்க அந்த வாய்ப்பு தரணும். அப்படி சொல்லும் பொழுது தான் அங்க சொல்றாரு என்னன்னா, சில மீட்டிங்ல நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தேவனுடைய வழி நடத்துதல் எப்படியெல்லாம் நமக்கு இருந்தது என்று மற்ற சகோதர சகோதரிகளிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு சில வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்தி தாங்க அப்படி சொல்றாரு. ஆனா இது சாட்சி கூட்டம் அப்படின்னு ஒன்னு பழைய அந்த அந்த பெயர் சபையில சாட்சி கூட்டம் இருக்கு இல்லைங்களா, சாட்சினோட ஒண்ணு என்ன சொல்லிடுவாங்க, 20 வருஷத்துக்கு பேக்ல பிளாஷ்பேக் போயிடுவாங்க, அந்த சாட்சி இல்ல இல்லைங்களா, போன வாரம் எனக்கு என்ன நடந்துச்சு லைஃப்ல, நேத்து எனக்கு என்ன நடந்துச்சு, அப் டு டேட் சாட்சி சொல்லணும் இல்லைங்களா. சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நல்லா போராடிட்டு இருக்கும் போது இந்த போராட்டத்தில் எனக்கு என்ன இதுதான் சாட்சி சொல்லணும், வர்றதுக்கு முன்னாடி நான் அப்படி இப்படி இப்படி அது இல்ல அது இல்ல. அப்போ அன்றாட வாழ்க்கையில ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன அனுபவங்கள் கிடைக்குதோ அது நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம வசனம் பாக்குறோம், உங்களுக்கு நடுவே பற்றி எரிகிற அக்னி குறிச்சு நீங்க என்ன பண்ண வேணாம், அப்பனா உங்களுக்கு கண்டிப்பா என்ன உங்க மத்தியில அக்னி, அப்ப எல்லாம் நம்ம இருக்கோம். ஆனா என்னுடைய அக்னி வேற, இவருடைய அக்னி வேற, உங்களுடைய அக்னி வேற, என்னுடைய அனுபவங்கள் நான் சொன்னா கண்டிப்பா அவருக்கு என்ன ஆகும், பிரயோஜனமாகும், அவருடைய அனுபவங்கள் சொன்னா கண்டிப்பா எனக்கு பிரயோஜனமாகும். ஆனா அதை சொல்லணும், எங்க சொல்லிக்கிறோம் நாமோ, அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை, ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தாங்க சொல்றாரு. இது ரொம்ப ஆசீர்வாதமான வாய்ப்பு சொல்றாரு. அதுதான் இந்த ஒரு விட்னஸிங் மீட்டிங் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கும். அது நான் ஒரு ஓரளவுக்கு கஸ் பண்றேன், பிரதர் ஸ்கூல்ல இருக்குது, இப்ப நம்ம மீட் பண்ணிக்கிறோம், சில சகோதரர்கள் மூத்த சகோதரர்களை பேசி அவங்களை சந்திச்சு சில சஜஷன்ஸ் கேட்கறது சில காரியங்கள் கேட்டு உணர்ந்து கொள்றதுக்கு நம்ம முயற்சி பண்ண போது அது நடக்குது, நம்மளை அறியாமலே நடக்குது. ஒரு ரெண்டு பேர் எங்கேயாவது சந்திக்கும் போது இப்படி இருந்துச்சு பிரதர், ஆனா தேவன் அப்படி வழி நடத்தினார், ரொம்ப பெரிய கிருபை, நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இப்படி எனக்கு வழி நடத்தல் கிடைச்சு எல்லாம் நம்ம பேசுறோம், நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது நமக்கு அப்படியே ஒரு பெரிய லெசன் மாதிரி இருக்கும், ஒரு 10 சப்ஜெக்ட் கேட்டதுக்கு ஈக்குவல் ஒரு பாயிண்ட். ஏன்னா அது பிராக்டிக்கல் லைஃப்ல அவருக்கு வந்துட்டா ஒரு ஒரு சூழ்நிலை அதை அவர் மேற்கொண்டிருக்கார் தேவனுடைய கிருபையில, அது எனக்கு 10 சப்ஜெக்ட் எடுத்தாலும் கூட எனக்கு அது கிடைக்காது, எனக்கு அது மாதிரி வரும். அது நான் கூட சில விஷயங்கள் பகிர்ந்துருக்கலாம். அப்போ இது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்குள்ள சந்திக்கும் போது நடக்குது, இதே தான் பிரதர் சொல்லும் பொழுது அதை சபையா நீங்க பண்ணிக்கோங்க. அப்படி வைக்கும்போது கூட நீங்க என்ன சொல்லலாம்னா, ஒரு வேலை மூப்பர் ஒரு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம். ஏன்னா தலைப்புனா ஒரு உதாரணத்துக்கு சொல்ற யோசனை படிங்க, பிலிப்பியர் 4:7 படிங்க, எல்லா புத்திக்கும் ஆமா இல்லைங்களா. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் டாபிக் கொடுத்துட சொல்ற சொல்லிட்டு புரியுதுங்களா, இப்ப டாபிக் என்னது, நீங்க அடுத்த வாரம் இந்த மீட்டிங்ல கூடும்போது எதை பத்தி பேசுவீங்க? தேவனுடைய சமாதானம். கடந்த வாரம் எனக்கு என்னுடைய போராட்டங்கள்ல எந்தெந்த வகையில கிடைச்சது, எந்தெந்த வகையில போயிடுச்சு, இது கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சில அனுபவங்கள் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சொல்றா பிரதர் சஜஸ்ட் பண்றாரு, நீங்க தயவு செஞ்சு வீட்டுல போய் அதெல்லாம் படிங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி சில தலைப்புகள், சில வசனங்கள் நாம கொடுத்துட்டு அந்த வசனங்களின் மேல நம்மளுடைய வாழ்க்கைய அனுபவங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் கூட நம்ம ஏற்படுத்தி அங்க கொடுக்கணும். இதுதான் அந்த ஒரு விட்னஸ் மீட்டிங்ல அங்க சொல்றாரு. இந்த மாதிரி மீட்டிங்ல கண்டிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒழுங்கு கடைபிடிக்கணும். ஒழுங்கு என்ன கடைபிடிக்கணும்னா, ஒருத்தர் வந்துட்டு அவர் சொந்த கதையை ஆரம்பிச்சுட்டாருன்னா சரிங்களா, அது வாட்டுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போயிட்டு இருக்கும், மற்றவங்க எல்லாம் அப்படியே பேஜாராயிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உடனே அந்த அவங்கள லீட் பண்றவர், கைட் பண்றவர் கண்டிப்பா ஒரு மூப்பரா தான் இருக்கணும். அப்ப அந்த மூப்பர் அப்படின்னு சொல்ல போது அந்த சகோதரர் கண்டிப்பா சொல்லுவார், அப்போ சில விஷயங்களை சில சுருக்கமா நீங்க முடிச்சிடுங்க. அப்போ அப்படின்னா அதை அந்த ஒழுங்கு முறையோடு அங்க நடத்தி அங்க செஞ்சுட்டு போகணும். அதுக்குள்ள வந்துட்டு ஒரு கூச்சல் குழப்பம் இல்லைங்களா, இல்லாட்டி கருத்து பரிமாற்றங்கள், வேறுபாடான கருத்து பரிமாற்றங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது. சகலமும் நன்மைக்கு எதுவாக அங்க நடந்து முடியணும். எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல்லா ஒரு பெனிஃபிட் அங்க இருக்கணும். இதுதான் நம்ம அந்த மீட்டிங்ல நம்ம கடைபிடிக்கிறது. இன்னும் சில மீட்டிங்ஸ் அங்க இருக்குது சகோதர சகோதரிகளே. இதே மாதிரி மீட்டிங்ஸ் பத்தி சொல்லும் பொழுது இன்னொரு ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு மீட்டிங் அவர் சொல்றாரு. அந்த மீட்டிங் என்ன அப்படின்னா, இப்போ சில நல்லா படிச்ச அதை படிச்ச மன்னிக்கணும் அப்படி இல்லை, தேவனுடைய வசனங்கள்ல கற்று உணர்ந்து பக்குவம் அடைஞ்ச சகோதரர்கள் சிலர் சேர்ந்துக்கலாம், 10 பேர் இல்லாட்டி 7 பேர் இல்லாட்டி 5 பேர், அவங்களுக்கு தகுந்த மாதிரி. அவங்கள வழிநடத்துறதுக்கு கண்டிப்பா மூப்பர் அவர் இருக்கலாம். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு தலைப்பை அவங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம், எதுல ரீப்ரன்ஸ்ல இல்லாட்டி வால்யூம்ஸ்ல. அப்ப அந்த தலைப்பை எடுத்துட்டு புரியுதுங்களா, அந்த தலைப்பை கொடுத்துட்டு அந்த தலைப்புல 5 பேருடைய கருத்தையும் அவங்கவுங்களையும் சொல்ல சொல்றது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மீட்டிங். இது இங்க ஃபாரின் பிரதர்ஸ்க்கு மத்தியில நடக்குது. இதுக்கு பேரு பேனல் டிஸ்கஷன். ஃபாரின் பிரதர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய சில அந்த பேனல் டிஸ்கஷன்ஸ் கேசட்ஸ் இருக்கு. ஒருவேளை தேவன் நமக்கு வாய்ப்பு தந்தா அதெல்லாம் நம்ம கேட்கலாம். இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்துச்சு, அதை நம்ம இங்க பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பேனல் டிஸ்கஷன் என்னன்னா, ஒரு ஒரு தலைப்பு கொடுத்துடுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் கேட்ட சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு கிடைச்சிட்டு அந்த ஒரு சில அனுபவங்கள் சொல்றேன். அப்போ ஒரு சின்ன கேள்வி, சுவிசேஷம் எப்ப முடியுது, இதுதான் கேள்வி. இந்த கேள்வியின் கீழே ஒரு பேனல் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. பிரதர் கன்னிங்கானா பிரதர் கன்னிங்கம், பிரதர் டேவிட் ரைஸ்னா பிரதர் டேவிட் ரைஸ், பிரதர் இன்னொரு பிரதர் இன்னொரு பிரதர், இந்த மாதிரி ஒரு 4-5 பிரதர் அவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பேசக்கூடியவங்க. இவங்களை வச்சுட்டு ஒரு பிரதர் வழி நடத்துறாரு. அவர் ஒரு மூத்த சகோதரன் அவர் இருப்பார் சரிங்களா. அப்போ இதுதான் கேள்வி. இப்போ சுவிசேஷம் எப்ப முடியுது, ரீப்ரிண்ட்ஸ் வால்யூம்ஸ். அப்ப அந்த சகோதரர் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், இதுக்குள்ள போயிட்டு பிரதர் ரசூலுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க, எல்லாம் படிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்போ பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க, அழகா கேட்கிற அமைதியா, அவருடைய கருத்தை அவர் அழகா அமைதியா சொல்றார், இந்தந்த பாயிண்ட்ஸ் இப்படி 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 இப்படி. அடுத்து பிரதர் நீங்க என்ன, இவர் சொன்னவன்ன அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் இவர் என்ன பண்றாரு, ரொம்ப நிதானமா ரொம்ப ஃப்ரீயா வந்துட்டு அப்படியே சுருக்கமா சொல்றாரு. இல்லாட்டி இவருடைய கருத்து கூட இருந்தா ஒன்னு சொல்றாரு, உடனே நெக்ஸ்ட் பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க, அவருடைய கருத்து. இவர் சொன்ன கருத்துக்கு அவர் மார்க்கிறது சொல்லவே மாட்டார். இவர் சொன்னார், சொன்னதோட சரி, அது மற்ற 3 பேர் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாட்டியும் அதை பத்தி டிஸ்கஷன் அங்க கிடையாது. இவருடைய கருத்து ஓகே, அடுத்தவருடைய கருத்து ஓகே, 4-5 பேருடைய கருத்து அப்படி அப்படியே வரும். இதையே நாம உட்காந்து கேட்டிருப்போம், நமக்கு எவ்வளவு பிளெஸிங் இருக்கும் நினைச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படியே நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு அவங்க செய்கிற முறை, இந்த பேனல் டிஸ்கஷன். இன்னொரு மீட்டிங் நான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இப்போ எல்லாருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு, எல்லாரும் தங்கள் விஷயங்களை, அந்த ஒரு மீட்டிங் பார்த்தோம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது அவங்க நேரடியா கூட நடந்த மாதிரி எனக்கு தெரியல, எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, போன் மூலம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இங்க டிவில எல்லாம் ப்ரோக்ராம் பண்றாங்க, போன் பண்ணி கேள்வி கேட்கலாம், இங்கிருந்து பதில் சொல்லாத மாதிரி. ஒரு பிரதர் அப்படி வச்சுக்கிறாரு, வச்சுக்கிட்டு சொல்லிடுறாரு, இந்த நாள் இந்த டைம்ல மீட்டிங் நடக்கும்ட்டு. ஒரு கேள்வி கேட்கறா இல்லாட்டி ஒரு டாபிக் ஏதோ ஒன்று பேசுறாரு, உடனே நிறைய சகோதரிகள் அவங்க அந்த ஒரு பதில், அவங்க பிரதர் கேட்கிற பிரதர் டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட்டுக்கு சரிங்களா, அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பிரதர் ரசூலுடைய ரைட்டிங்ஸ் வந்துட்டு அநேக சகோதரிகள் பகிர்ந்து கொள்றாங்க. ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நமக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குதானே நமக்கு தெரியல, அவ்வளவு வந்துட்டு தாழ்மையா, அதே சமயத்துல தெளிவா, அதே சமயத்துல அன்போட அந்த சகோதரிகள் பகிர்ந்துக்கிறாங்க, சகோதரர்களும் பகிர்ந்து கொள்றாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மத்தியில் நடக்குது, நமக்கு மத்தியில் தான் மிஸ் ஆயிட்டு இருக்குது. ஒருவேளை இனிமேல் அந்த வாய்ப்பு வரணும். ஆனா இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நீங்க வைங்க, அதுதான் இங்க பிரதர் வந்துட்டு நமக்கு சஜஸ்ட் பண்றாரு. அப்போ இதெல்லாம் தெரியல, தேவன் நமக்கு அனுமதிக்கணும், நம்ம அது கூட முயற்சி செய்யணும் அதுக்கெல்லாம், புரியுதுங்களா? அப்போதான் சபையில ஒரே விதமான வளர்ச்சி இருக்கும். இல்லாட்டி இங்க வந்து பேசுறவங்க பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க, கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறவங்க கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒரு கேப் இருக்கும். அப்படி இல்லவே இல்லை, நான் உங்க கூட ஓடுறேன், நீங்க எங்க கூட ஓடுறீங்க, நீங்க என்ன தூக்கிட்டு போனா நான் உங்களை தூக்கிட்டு போனேன், நான் உங்களை என்கரேஜ் பண்ண நீங்க என்ன என்கரேஜ் பண்ண, இதுதான் இந்த சபையினுடைய ஓட்டம். இது விசேஷமான ஒரு ஓட்டம் பண்ணியா நம்ம ஏற்கனவே பார்த்துக்க சப்ஜெக்ட்ஸ்ல. அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு வளர்ச்சியும் தான் நம்ம ஒரு ஒரு முறை தான் இந்த மீட்டிங்ஸ் சொல்றாரு. அதே போல இன்னும் கூட என்ன பண்ணலாம்னா, ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஒரு மீட்டிங் பத்தி பேசும் போது பெரியன் ஸ்டடி இல்லைங்களா, அதாவது என்னன்னா வால்யூம் எடுத்து வச்சுக்கணும், வால்யூத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணணும் ஃபுல்லா. இருக்குது அப்படி கூட சில புக்ஸ் இருக்கு, நம்ம பிரதர்ஸ் பண்ணிருக்காங்க, டான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வால்யூத்துக்கு ஒரு புக் இருக்குது, பெரியன் குவஸ்டின்ஸ் ஆன் வால்யூம் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூத்தை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ண போது ஒரு டாபிக்ல இல்லைங்களா, தேவனுடைய ராஜ்யம் அந்த பாடம், அந்த பாயிண்ட், அந்த பாடத்துல அந்த புக்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். டிஸ்கஸ் பண்ணணும், இங்கிருந்து பேசுறது இல்லை, இங்கிருந்து படிக்கிறது கிடையாது, டிஸ்கஸ் பண்ணணும். பண்ணும் பொழுது நிறைய கேள்விகள் வரும், நிறைய கேள்விகளுக்கு நமக்கு தெரிஞ்ச வசனங்களை நாமளே சொல்லி லிங்க் பண்ணி சில முடிவுகள். அந்த க்வெஸ்சன் புக்கு 6 வாலியத்துக்கு இருக்குது, யாருக்கடியும் நம்ம பார்த்தது கிடையாது, ஆனா இருக்குது, பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதற்கு? நம்ம வளர்க்குது, நம்முடைய பிரதர்ஸ் தான் பண்ணிருக்கிறாங்க. அப்ப அந்த புக்கு சொல்லுது கண்டிப்பா அந்த விஷயம் அங்கெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல இந்த பேனல் டிஸ்கஷன் வைக்கிறாங்க, அதே போல சகோதரிகள் கூட பகிர்ந்து கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறது, இது இதெல்லாம் தான் புது சிருஷ்டி என்ற அமைப்புல நாம இந்த ஒரு சபை கூடுவதில் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள். ஆனா இதுல எல்லாம் ரொம்ப முக்கியமா அந்த இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல அதைய வழிநடத்துகிற சகோதரன் கண்டிப்பா ஒரு மூப்பரா இருந்து எந்த ஒரு விதத்திலையும் முரண்பாடன் கருத்துக்கள் வந்துட்டு எந்த சண்டை சச்சரவு இல்லாதபடிக்கு, அது தேவனுடைய ஆவியில தேவனுடைய ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வகையில அவங்கவுங்க கருத்துக்களை அவங்க அங்க சொல்றது தான் ரொம்ப முக்கியம். அப்ப அதை அவருக்கு சரியான வகையில அவரு வழி நடத்தணும். இதெல்லாம் அங்க நடக்குது. ஒருவேளை தேவன் வாய்ப்பு கொடுத்தா நம்ம அது கூட நம்ம கேட்கலாம், கேசட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு, நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மீட்டிங்ஸ் பத்தி தான் அவர் பிரதர் பேசுறார் சரிங்களா. அதாவது வெறும் ஆராதனை மாத்திரம் வச்சு நீங்க போயிட வேண்டாம், விட்னஸ் மீட்டிங் வைங்க, இந்த மாதிரி வளர்ச்சிக்குரிய நீங்க டிஸ்கஷன் மீட்டிங் நீங்க வைங்க சரிங்களா. அது வால்யூம் ஸ்டடியா இருக்கு, வால்யூம் ஸ்டடியில டிஸ்கஷனா இருக்கலாம், ரீப்ரன்ஸ்ல டிஸ்கஷனா இருக்கலாம், அந்த பிரதர்ஸ் நீங்க கலந்து உரையாட அனுமதிச்சுட்டு நீங்க கவனிங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ல நம்ம செய்யலாம் தான் அங்க நமக்கு சொல்றாரு. இப்போ கடைசியா ஒரே ஒரு வசனம் நம்ம படிக்கணும், ரோமர் 14:5. கடைசி பார்ட் மாத்திரம் படிங்க சிஸ்டர். இப்போ முதல் பார்ட் விட்டுட்டு இந்த வசனம் மாத்திரம் படிங்க, நமக்கு ரொம்ப ஆழமான விஷயம் புரியும். அவனவன் தன் தன் இருதயத்துல முழு நிச்சயமாய் நிச்சயத்தை உடையவனாய் இருக்க வேண்டும். இந்த பார்ட் மாத்திரம் நீங்க எடுங்க, இதை நீங்க எதுக்கு அப்ளை பண்ணலாம்னா, ஒவ்வொரு போதனையிலும் ஒவ்வொரு சத்தியத்திலையும் ஒவ்வொரு கருத்துலையும் அவனவன் தன் தன் இருதயத்தில் முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கு நாம் எல்லோரும் வரணும் சகோதர சகோதரிகளை. சரி, எல்லாம் ஒரே டாக்டர் பேசுற ஒரே இதுக்குள்ள இருக்கிறோம், சரி நமக்கு அப்படி இல்லை. பர்சனலா என்னுடைய இருதயத்துல நான் அந்த விஷயத்துல முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்கிறேனா யோசிக்கணும். எல்லாரும் அந்த நிச்சயத்துக்கு வரணும். இது ரொம்ப புது சிருஷ்டிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி. எல்லாருமே அந்த நிச்சயத்தை உடையவங்களா இருந்துட்டு தேவனுடைய வசனத்துக்கு சாட்சி கொடுக்கணும். ஒரு டாக்டரின் அதுக்கு அந்த டாக்டரின்ல என்னுடைய கருத்து, எனக்கு தேவன் என்ன வெளிப்படுத்திருக்கிறார், நான் என்ன புரிஞ்சு கொண்டு இருக்கிறேன், நான் என்ன விசுவாசிக்கிறேன், நான் என்ன திடமா நம்புறேன், அது நான் முடிவு பண்ணிருக்கணும். அது மாதிரி ஒரு ஒருத்தரும் அங்க பண்ணிருக்கணும். அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஆனா இது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா இது என்ன சொல்லலாம்னா, இது சபைக்குள்ள எல்லாம் ஒரே நிமிஷத்துல அந்த மைண்ட் வந்துரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது போக போக அந்த ஒரு மைண்டுக்குள்ள நாம கொண்டு வரக்கு முயற்சி பண்ணணும். ஆனா முதல்ல பர்சனல் நம்ம கவனிக்கணும், நம்முடைய தனிப்பட்ட எண்ணங்கள்ல அந்த முழு நிச்சயத்தை ஒரு ஒரு டாக்டர்லயும் நம்ம உடையவங்களா இருக்கிறோமான்ட்டு. அப்போ என்ன நம்ம சொல்லலாம்னா, இந்த ஒரு நிலைமைக்கு நம்மளை வழிநடத்திட்டு வர்றதுக்கு தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா விதமான சபை கூடுதலின் வாய்ப்புகளும் சரிங்களா. அப்போ இதோட நாம இன்னைக்கு நாம முடிவு செய்யறோம். ஒரு மிகப்பெரிய பகுதி நான் பார்த்திருக்கேன், இன்னைக்கு 26 பக்கம் பார்த்திருக்கிறோம். அப்பனா நான் முக்கியமான எசன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அப்ப நான் நீங்க கண்டிப்பா வீட்டில் போய் படிக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா புக்கு நம்ம கைகள் இருக்குது, நீங்க தயவு செஞ்சு படிங்க. பேஜ் நம்பர் 399 425 வரைக்கும். அடுத்த வாரம் சபையில் நடக்க வேண்டிய ஒருவேளை ஃபியூனரல் சர்வீசஸ், அதாவது யாராவது நம்ம மத்தியில் தவறும் பொழுது, மறிக்கும் பொழுது அன்னைக்கு நடக்க வேண்டிய அந்த ஆராதனை, அதை குறித்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு புது சிருஷ்டிக்குள்ள இந்த ஆராதனை கூட அங்கே நடக்காது, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.